ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த திருநாள் ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, பெருநகர் ஒன்றை நோக்கி விரைந்தது ஒரு பேருந்து. நீண்ட பயணம் என்பதால் வழியில் உணவு இடைவேளைக்கென பேருந்து நின்றது. பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த ஓர் இளைஞர் அருகிலிருந்த உணவு விடுதிக்குச் சென்று உணவு உண்ண அமர்ந்தார். அந்நேரம் அந்த உணவு விடுதியின் கழிவறையிலிருந்து வெளிப்பட்ட ஓர் இளம் பெண் இளைஞரை அணுகினார். அவர் கையில் ஒரு குழந்தை. அந்த பெண் அவரிடம், "குழந்தையை கொஞ்ச நேரம் வைத்திருக்கிறீர்களா? என் பர்ஸை டாய்லெட்டில் வைத்துவிட்டு வந்துவிட்டேன்" என்று கூறினார் அந்த பெண். இளைஞரும் குழந்தையை தன் கைகளில் பெற்றுக்கொண்டார். அந்த பெண்ணோ மீண்டும் கழிவறை பக்கம் செல்வதற்கு பதில் உணவு விடுதியின் வாசலுக்கு விரைந்தார். இதைக் கண்டு அதிர்ச்சியுற்ற இளைஞர் குழந்தையுடன் அவர் பின்னே சென்றார். வாயிலை அடைந்ததும் அந்த இளம் பெண் வேகமாக ஓடி மறைந்து விட்டார். இளைஞருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. குழந்தையுடன் அருகிலிருந்த காவல் நிலையத்திற்கு சென்று நடந்ததை கூறினார். காவல்துறையினர் உடனடியாக செயல்பட்டு அக்குழந்தையின் தாயை கண்டுபிடித்தனர். அந்த தாயை கண்ட இளைஞர் அதிர்ச்சியுற்றார். காரணம் என்ன? அவரிடம் குழந்தையை கொடுத்துவிட்டு சென்றது வேறொரு பெண், இப்போது வந்தவர் வேறொருவர். ஆனால் இவர்தான் உண்மையான தாய். ஓடிப்போன பெண் அந்த குழந்தையை அருகிலிருந்த ஊரிலிருந்து கடத்தி வந்திருந்தார். அவர் மனசாட்சி உறுத்தியதோ என்னவோ அந்த குழந்தையை இளைஞரிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் மறைந்து விட்டார். குழந்தையை அதன் உண்மையான தாயிடம் ஒப்படைத்த திருப்தியோடு இளைஞர் அந்த இடம் விட்டு அகன்றார். அன்பு இதயங்களே, உலகின் பல இடங்களில் இதையொத்த நிகழ்வுகள் அடிக்கடி நடந்த வண்ணம் உள்ளன. இந்த நிகழ்வை ஓர் உவமை போல எண்ணி நம்முடைய சிந்தனைகளை நாம் தொடரலாம். இந்த நிகழ்வில் இடம்பெறும் ஒரு காட்சி நமது ஞாயிறு சிந்தனைக்கு பொருத்தமாக தெரிகின்றது. குழந்தை இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த திருநாளை இந்த ஞாயிறன்று நாம் கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து பிறப்பு விழா முடிந்து சரியாக 40வது நாள் இந்த திருநாள் கொண்டாடப்படுகின்றது. கிறிஸ்மஸ் மற்றும் இன்றைய திருநாள் இரண்டையும் இணைத்து சிந்திக்க மேலே கூறிய நிகழ்வில் ஒரு காட்சி நமக்கு உதவியாக இருக்கும். அதுதான், பயணம் செய்து கொண்டிருந்த ஓர் இளைஞர் கைகளில் எதிர்பாராத விதமாக குழந்தை ஒன்று ஒப்படைக்கப்பட்ட காட்சி. அன்பு இதயங்களே, நாம் அனைவருமே உலக வாழ்வு என்ற பயணத்தை மேற்கொண்டவர்கள். இந்த பயணத்தில் திடீரென ஒரு குழந்தை குறுக்கிடுகின்றது. ஒவ்வொரு கிறிஸ்மஸ் காலத்திலும் நாம் சந்திக்கும் சிந்திக்கும் உண்மை இதுதான். தாயும் தந்தையுமான இறைவன் நம் உலக பயணத்தின் போது குறுக்கிட்டு, "கொஞ்ச நேரம் இந்த குழந்தையை வைத்திருப்பாயா?" என்று தன் அன்பு மகனை ஒரு குழந்தையாக நம் கைகளில் ஒப்படைக்கின்றார். அன்பு நெஞ்சங்களே, இயேசு என்ற குழந்தை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார் என்ற உண்மையை இன்று நாம் கொண்டாடும் போது, இந்த குழந்தை இந்த உலகத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட அல்லது நேர்ந்துவிடப்பட்ட குழந்தை என்பதையும் நாம் உணர்கின்றோம். நேர்ந்துவிடப்பட்ட இந்த குழந்தையை கைகளில் ஏந்தும் போது, "இந்த குழந்தையை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்யப் போகிறேன்?" என்ற கேள்வி நம் மனங்களில் எழுகின்றது. அதைவிட இன்னும் ஆழமான அடிப்படையான ஒரு கேள்வி, "இந்த குழந்தை யார்?" இந்த கேள்வியும் நம் மனதில் எழுகின்றது. இந்த அடிப்படை கேள்விக்கு விடையாக விவிலியம் முழுவதும் பல்வேறு அடைமொழிகள் தரப்பட்டுள்ளன. இந்த அடைமொழிகளில் சிலவற்றை இறைவாக்கினர் எசையா இவ்விதம் தொகுத்துள்ளார்.
இறைவாக்கினர் எசாயா பிரிவு 9. ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும்.
அன்பு இதயங்களே, இறைவாக்கினர் எசையா குறிப்பிடும் இந்த அடைமொழிகள் அனைத்திற்கும் மேலாக இந்த குழந்தையை குறிப்பிட நாம் அடிக்கடி பயன்படுத்தும் ஒரு அடைமொழி என்ன தெரியுமா? எம்மானுவேல். அதுதான் நம்மோடு கடவுள். இந்த கடவுள் விண்ணகத்தில் எட்டாத தூரத்தில் வாழும் கடவுள் அல்ல, நம்மில் ஒருவர் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூற விளைந்தார். எனவே கடவுளின் இல்லமான கோவிலில் தோன்றாமல் ஓர் எளிய மாட்டுத் தொழுவத்தில் அவர் பிறந்தார். பிறந்து 40 நாட்கள் சென்ற பின்னரே முதன்முறையாக இறைவனின் இல்லம் என்று மக்களால் அழைக்கப்படும் கோவிலுக்கு அவர் எடுத்துச் செல்லப்பட்டார். அன்பு இதயங்களே, தன் சொந்த இல்லத்திற்கு இறைவன் வருவார். அதுவும் யாரும் எதிர்பாராத வகையில் வருவார். அவரது வரவு சுகமான வரவாக இருக்காது என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் மலாக்கி இவ்விதம் கூறியுள்ளார்.
இறைவாக்கினர் மலாக்கி பிரிவு 3. நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். ஆனால் அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பைப் போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தைப் போலும் இருப்பார்.
இறைவாக்கினர் மல்லாக்கி இவ்விதம் எச்சரிக்கை விடுப்பதற்கு காரணம் இருந்தது அன்பர்களே, அவர் வாழ்ந்த காலத்தில் எருசலேம் கோவில் தவறுகள் மண்டிப்போயிருந்த ஓரிடமாக இருந்தது. இந்த தவறுகளை இறைவாக்கினர் மலாக்கி தன் நூலில் தொகுத்துள்ளார். அவர் சுட்டிக்காட்டும் குறைகளில் ஒன்று இதோ.
இறைவாக்கினர் மலாக்கி பிரிவு 1. உங்களை படைகளின் ஆண்டவர் கேட்கின்றார், என் பலிபிடத்தின் மேல் தீட்டான உணவை படைத்து என்னை அவமதித்தீர்கள். குருடானவற்றை பலியிடுகின்றீர்களே, அது தவறில்லையா? நொண்டியும் நோயுமாய் கிடந்தவற்றை பலியிட கொண்டு வருகின்றீர்கள், அது குற்றமில்லையா? அவற்றை உன் மாநில தலைவனுக்கு கொடுத்துப்பார். அவன் உன்னை குறித்து மகிழ்ச்சி அடைவானோ, உனக்கு ஆதரவு அளிப்பானோ என்கின்றார் படைகளின் ஆண்டவர்.
சமுதாய தலைவர்களிடம் கொடுக்க முடியாத குறையுள்ள உயிரினங்களை கடவுளுக்கு பலியிட்டு வந்த எருசலேம் கோவிலில் முழுமையான பலிப்பொருளாக இறைமகன் இயேசு கொண்டு வரப்பட்டார். அந்த முழுமையான பலிப்பொருளை அடையாளம் காண முடியாமல் மக்களின் பார்வை மங்கி போயிருந்தது. ஆனால் அதே நேரம் உடலளவில் பார்வை மங்கி போயிருந்தாலும் ஆவியாரின் தூண்டுதலால் மனக்கண்களில் தெளிவு பெற்றிருந்த சிமியோன், அன்னா என்ற இருவரும் இந்த பலிப்பொருளை கண்ணார கண்டனர். என் குழந்தையை கொஞ்ச நேரம் வைத்திருக்கின்றாயா என்று கடவுள் சிமியோனை தூண்டியிருக்க வேண்டும். எனவே அவராகவே முன்வந்து மரியாவிடம், அம்மா, உன் குழந்தையை நான் கொஞ்ச நேரம் வைத்திருக்கட்டுமா என்று கேட்டு அவரை தன் கரங்களில் ஏந்தி நின்றார். எனதருமை அன்புள்ளங்களே, பச்சிளம் குழந்தைகளை கையில் ஏந்துவது தனிப்பட்ட ஒரு கலை. இதை நாம் அனைவருமே அறிவோம் இல்லையா? குழந்தையை ஏந்தும் போது அது அழுதுவிடுமோ, அல்லது நேரம் காலம் தெரியாமல் அந்த குழந்தை இயற்கையின் நியதிகளை நிறைவேற்றி விடுமோ என்ற பயங்கள் பலருக்கும் இருக்கும். இந்த கவலைகள் ஏதுமின்றி குழந்தையை கரங்களில் ஏந்தும் போது, அதுவும் அந்த நேரத்தில் குழந்தை நம்மை பார்த்து சிரிக்கும் போது, அதில் கிடைக்கும் மன நிறைவு மிக மிக உயர்ந்த ஒரு நிறைவு. அதைத்தான் அன்புள்ளங்களே சிமியோனும் அன்னாவும் அந்த எருசலேம் கோவிலில் அடைந்திருக்க வேண்டும். எனது அருமை அன்புள்ளங்களே, சிமியோனும் அன்னாவும் எருசலேம் கோவிலில் குழந்தை இயேசுவை சந்தித்த அந்த காட்சியை சிந்திக்கும் போது ரோம் நகரில் உள்ள ஒரு சிற்றாலயம் என் நினைவுக்கு வருகின்றது. இயேசு சபையில் வயதில் முதிர்ந்து நோயுற்றிருக்கும் பலரை கண்காணித்து வரும் ஓர் இல்லத்தில் ஒரு சிற்றாலயம் அமைந்துள்ளது. அந்த சிற்றாலயத்தில் பீடத்திற்கு பின்புறம் ஒரு பொருத்தமான ஓவியம் வரைய வேண்டும் என்ற முடிவு செய்தபோது பல கருத்துக்கள் வெளிவந்தன. இயேசு குணமளிக்கும் ஏதாவது ஒரு நிகழ்வு அந்த ஓவியத்தில் சித்தரிக்கப்பட வேண்டும் என்பதே பொதுவாக நிலவிய ஒரு கருத்து. அந்த ஓவியத்தை வரையவிருந்த ஓவியர் மார்க்கோ ரூப்னிக், ஒரு இயேசு சபை அருள்பணியாளர். அவரிடம் கருத்து கேட்டபோது தான் தீட்ட விளைவதாக அவர் சொன்ன காட்சி ஆச்சரியம் தந்தது. வயதில் முதிர்ந்த சிமியோன் எருசலேம் கோவிலில் குழந்தை இயேசுவை கைகளில் ஏந்தி நிற்கும் காட்சியே பொருத்தமானது என்று அருள்பணியாளர் ரூப்னிக் அவர்கள் சொன்னார். அவரிடம் காரணம் கேட்டபோது அவர் சொன்னது இதுதான். முதிர்ந்த வயதில் நோயுற்று இந்த கண்காணிப்பு இல்லத்திற்கு வரும் இயேசு சபை துறவிகள் தங்களை குணப்படுத்த வேண்டும் என்று வேண்டுவதை விட, தங்களை இவ்வுலகிலிருந்து அமைதியாக அழைத்துக் கொள்ளும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும் நிலையில்தான் இங்கு வந்துள்ளனர் என்று அந்த அருள்பணியாளர் விளக்கம் அளித்தார். அன்புள்ளங்களே, அந்த சிற்றாலயத்தில் குழந்தை இயேசுவை கரங்களில் தாங்கி விண்ணை நோக்கிய பார்வையுடன் சிமியோன் நிற்கும் காட்சியே இப்போது வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிமியோன் முகத்தில் காணப்படும் அமைதி,
ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன
என்று அவர் கூறிய வார்த்தைகளை நினைவுறுத்துகின்றன. அன்பு நெஞ்சங்களே, இந்த காட்சியை சிந்திக்கும் போது வயதில் முதிர்ந்து உடலால் தளர்ந்துள்ள பல அருள் பணியாளர்களை துறவியரை நாம் எண்ணி பார்ப்போம். இவர்கள் ஒவ்வொருவரும் இறைமகனை ஏந்திய வண்ணம் மனநிறைவோடு இந்த உலக வாழ்விலிருந்து விடைபெற வேண்டுமென்று அவர்களுக்காக மன்றாடுவோம். அதேபோல் அன்புள்ளங்களே, கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்த கைம்பெண் அண்ணா அவர்களும் அந்த நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அந்த குழந்தையை பற்றி பேசினார் என்று இன்றைய நற்செய்தியில் வாசித்தோம். எவ்வித விளம்பரமும் தேடாமல் திரைமறைவில் இருந்தபடி நமது பங்கு கோவில்களில் பல ஆண்டுகள் பணியாற்றி வரும் அன்னையரை அருள் சகோதரிகளை நன்றியோடு எண்ணி பார்ப்போம். கைம்பெண்ணான அண்ணா கடவுளின் வருகையை எல்லாரிடமும் எடுத்துரைத்த திருத்தூதராக மாறியது போல இவர்களும் தங்கள் பணி மூலம் கடவுளின் அழகை அமைதியாக பறைசாற்றி வருவதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் மன்றாடுவோம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.